SBS தமிழ். வணக்கம் பாலாவிக்கி அவர்களே.
வணக்கம் ரேனா, உங்கள் தேர்களுக்கும் வணக்கம்.
உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் தொடர்பில் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினமும் கடந்த வாரம் இந்த வாரம் இடம்பெற்ற சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றியும் இனிய போட்டிகள் பற்றியும் பார்ப்போம். இப்ப குரூப் ஆஃப் 16 போட்டிகள் முடிவடைந்து காலிறுதி சுற்றும் வந்துவிட்டது இல்லையா? இந்த காலிறுதி சுற்றில் யார் யாரெல்லாம் விளையாட இருக்கிறார்கள் என்று முதலில் சொல்லுங்கள்.
ரஷ்யாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2018 உலகக்கண்ட போட்டிகள் காலிறுதி மட்டத்துக்கு நீங்கள் சொன்னதை போல வந்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் 7 அதிகாலை நடைபெற இருக்கும் போட்டியில் முதலாவதாக உருகுவே பிரான்ஸ் அணிகளும், அன்று நடைபெறும் 2 போட்டியில் பிரேசில் பெல்ஜியம் அணிகளும் சந்திக்க இருக்கின்றன. இதே போல அடுத்த நாள் அதிகாலை நடைபெறும் போட்டிகளில் முதலாவது போட்டியில் ஸ்வீடன் இங்கிலாந்து அணிகளும், 2 போட்டியில் ரஷ்யா குரோஷியா அணிகளும் சந்திக்க இருக்கின்றன. இந்த அடிப்படையில் 8 அணிகள் 4 காலிறுதி போட்டிகளுக்காக தயாராக காத்திருக்கின்றன.
சரி, இந்த குரூப் ஆஃப் 16 போட்டிகள் வந்து பல்வேறு அணிகளுக்கு இடையில் நீங்கள் சொன்னது போன்று நடைபெற்றன, வெவ்வேறு முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன. காலிறுதி சுற்றுக்கு இந்த அணிகள் தெரிவு செய்யப்பட்ட போட்டிகள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை எங்களுக்கு தர முடியுமா?
குளிர்நிலை போட்டிகளில் இருந்து தெரிவான 16 நாடுகளுக்கிடையில் கடந்த 4 இரவுகளில் நடைபெற்ற 8 போட்டிகள் மூலம் காலிறுதி போட்டிகளுக்கான அணிகள் தகுதி பெற்றுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடைபெற்ற 1 போட்டியில் உலக தரவரிசையில் 5 இடத்தில் காணப்படும் அர்ஜென்டினா தரவரிசையில் 7 இடத்தில் இருக்கும் பிரான்ஸ் அணியை எதிர்த்து போட்டியிட்டிருந்தது. அண்மை கால போட்டிகளில் பிரான்ஸ் சிறப்பாக விளையாடி வருவதும் அர்ஜென்டினா பொதுவாகவே சிரமப்படுவதாலும் பிரான்ஸ் இந்த போட்டியில் இலக்குவாக வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் பிரான்ஸ் தனது 1 கோலை 13 நிமிடத்தில் இறக்கிய பின்னர் அர்ஜென்டினா 41 மற்றும் 48 நிமிடங்களில் அடுத்தடுத்து 2 கோல்களை இறக்கிய போது போட்டி கொஞ்சம் பரபரப்பானது என்றே சொல்ல வேண்டும். ஆனாலும் பிரான்ஸ் வீரர் எம்பாப்பே 64 மற்றும் 68 நிமிடங்களில் 2 கோல்களை அடித்ததை தொடர்ந்து பிரான்ஸ் தனது நிலையை பலப்படுத்திக் கொண்டிருந்தது. அர்ஜென்டினா 90 நிமிடங்கள் முடிவில் வழங்கப்பட்ட சில நிமிடங்களில் ஒரு கோலை இறக்கிய போதும் பிரான்ஸ் 4-3 என வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. அன்று நடைபெற்ற 2 போட்டியில் தரவரிசையில் 14 இடத்தில் காணப்படும் உருகுவே அணி தரவரிசையில் 4 இடத்தில் உள்ள போர்ச்சுக்கல் அணியை எதிர்த்து விளையாடியிருந்தது. ஆரம்ப போட்டிகளில் சிறப்பாகவே விளையாடியிருந்த உருகுவே இந்த போட்டியிலும் நன்றாக விளையாடியது. அந்த அணியின் முன்னணி வீரர் எடின்சன் கவானி 7 நிமிடத்தில் அதிசிறப்பான ஹெடிங் ஒன்றின் மூலம் ஒரு கோலை இறக்கியிருந்தார். 55 நிமிடத்தில் போர்ச்சுக்கல் வீரர் பெப்பே ஒரு கோலை இறக்கிய போது போட்டி சமநிலைக்கு வந்திருந்தது. இருப்பினும் 1 கோலை பெற்ற எடின்சன் கவானி 62 நிமிடத்தில் 2 கோலையை பெற்று உருகுவே அணியை 2-1 எனும் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்திருந்தார். அந்த 2 போட்டிகளில் உலகின் முன்னணி வீரர்களான அர்ஜென்டினா வீரர் லயனல் மெஸ்ஸி மற்றும் போர்ச்சுக்கல் வீரர் கிறிஸ்டியானா ரொனால்டோ ஆகியோர் 2018 உலக கிண்ணத்தின் இறுதி போட்டிகளை விளையாடியிருந்தார்கள். இவர்கள் 2022 உலக கிண்ண போட்டிகள் கட்டாரில் நடைபெறும் போது முறையே 35 மற்றும் 37 வயதினர்களாக இருப்பார்கள் என்பதால் அந்த போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பு அருகேயே காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடைபெற்ற போட்டிகளே அவர்களது இறுதி உலக கிண்ண போட்டிகளாக இருக்கலாம் என்றும் இப்போது கருதப்படுகிறது. திங்கட்கிழமை அதிகாலை நடைபெற்ற 2 திருக்கமான போட்டிகள் சிறப்பாகவே நடைபெற்றன. உலக தரவரிசையில் 10 இடத்தில் காணப்படும் ஸ்பெயின் அணியை தரவரிசையில் 70 இடத்தில் இருக்கும் ரஷ்யா அதிர்ச்சி தரும் வகையில் தோல்வியொன்றுக்குள் தள்ளியிருக்கிறது. ரஷ்யாவின் வீரர் சேர்கே இக்னசேவிக் காலில் பட்டு அவர்களது கோல் 12 நிமிடத்தில் ஒரு கோல் இறங்கிய போது ஸ்பெயின் முன்னணிக்கு வந்திருந்தது. இருப்பினும் 41 நிமிடத்தில் ரஷ்ய வீரர் ஆர்டென் டிசூபா பெற்ற கோல் ஒன்றின் மூலம் இந்த போட்டி சமநிலைக்கு வந்தது. 120 நிமிடங்களின் பின்னரும் போட்டி முடிவெற்று காணப்பட்டதால் பெனால்டி உதைகள் மூலம் இந்த போட்டி முடிவுக்கு வந்திருந்தது. ரஷ்யா 4 கோல்களை பெற்ற போது ஸ்பெயின் 3 கோல்களை மட்டுமே பெற்றதால் ரஷ்யா இந்த போட்டியில் வந்திருந்தது. அன்றே இரவு நடைபெற்ற 2 போட்டியில் தரவரிசையில் 12 இடத்தில் காணப்படும் டென்மார்க் 20 இடத்தில் காணப்படும் குரோஷியா அணியுடன் விளையாடியிருந்தது. போட்டியின் 1 நிமிடத்திலேயே குரோஷியா தனது கோலை இறக்க 4 நிமிடத்தில் டென்மார்க் இறக்கிய கோல் 1-1 என போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்திருந்தது. முழு ஆட்ட நேரமும் மேலதிகமாக வழங்கப்பட்ட நேரமும் கோல்கள் அற்ற நிலையில் முடிந்ததை தொடர்ந்து பெனால்டி உதைகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த பெனால்டி உதைகளில் குரோஷியா 3 கோல்களை இறக்கிய போது டென்மார்க் 2 கோல்களை மட்டுமே பெற்றதால் குரோஷியா இந்த போட்டியில் வெற்றி பெற்றது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரபரப்பான 2 போட்டிகள் நடைபெற்றிருந்தன. 1 போட்டியில் தரவரிசையில் 2 இடத்தில் காணப்படும் பிரேசில் அணி 15வது இடத்தில் உள்ள மெக்சிகோ அணியுடன் விளையாடியிருந்தது. மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் விளையாடப்படும் துரிதமான பந்து நகர்களுடன் இந்த போட்டி நடைபெற்றது. பிரேசில் வீரர் நெய்மா 51வது நிமிடத்தில் ஒரு கோலை இறக்கியிருந்தார். போட்டி முடிவதற்கு 2 நிமிடங்கள் இருக்கையில் நெய்மா தட்டிவிட்ட பந்து ஒன்றை கோலாக மாற்றிய ஃபெர்மினோ தமது அணியின் வெற்றியை 2-0 என உறுதி செய்து காலிறுதிக்கு செல்வதற்கு வழிவகுத்திருந்தார். ஜப்பான் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கிடையான போட்டி மிகவும் இறுக்கமான ஒன்றாக காணப்பட்டது. தரவரிசையில் 61வது இடத்தில் காணப்படும் ஜப்பான் 48வது நிமிடத்திலும் 52வது நிமிடத்திலும் கோல்களை இறக்கிய போது போட்டி சூடுபிடித்தது. இந்த போட்டி அதிர்ச்சி தரும் முடிவொன்றை தரப்போகிறது என்ற நிலைமை காணப்பட்ட போது 69வது நிமிடத்திலும் 74வது நிமிடத்திலும் அடுத்தடுத்து கோல்களை இறக்கி பெல்ஜியம் இந்த போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்திருந்தது. மேலதிக நேரம் வழங்கப்பட போகிறது என்ற நிலை காணப்படுகையில் பெல்ஜியம் அணி வீரர் நேசா சாட்லி ஒரு கோலை இறக்கி 3-2 எனும் அடிப்படையில் தமது அணியை காலிறுதி போட்டிக்கு எடுத்துச் சென்றிருந்தார். இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டிகள் எதிர்பாராத முடிவுகளை கொண்டிருந்தன. உலக தரவரிசையில் 6ஆம் இடத்தில் காணப்படும் சுவிட்சர்லாந்து அணி 24வது இடத்தில் காணப்படும் ஸ்வீடன் அணியுடன் போட்டியிட்டது. எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி ஸ்வீடன் அணி 66வது நிமிடத்தில் பெற்ற கோல் 1-0 என அந்த அணியை முன்கொண்டு வந்து அவ்வாறே போட்டியும் ஸ்வீடனுக்கு சாதகமாக முடிவு பெற்றிருந்தது. இன்று காலை நடைபெற்ற 2வது போட்டியில் தரவரிசையில் 12வது இடத்தில் காணப்படும் இங்கிலாந்து அணியும் 16வது இடத்தில் காணப்படும் கொலம்பியா அணியும் சந்தித்திருந்தன. போட்டியின் 57வது நிமிடத்தில் இங்கிலாந்தின் அணி தலைவர் ஹாரி கேன் பெனால்டி கோல் ஒன்றின் மூலம் 1வது கோலை பெற்று அணியை முன்னணிக்கு கொண்டு வந்திருந்தார். இதே நிலையில் போட்டி முடிவடையலாம் என்ற நிலை காணப்பட்ட போது 90 நிமிடங்களுக்கு சில கணங்கள் மட்டுமே இருக்கையில் கொலம்பியாவின் சார்பில் ஏரி மைனா கோல் ஒன்றை பெற்று இந்த போட்டியை சமம் செய்திருந்தார். 1-1 என்ற நிலைமை 120 நிமிடங்கள் வரை தொடர்ந்ததால் பெனால்டி உதைகள் வழங்கப்பட்டன. இந்த பெனால்டி உதைகளை 4-3 என்னும் அடிப்படையில் இங்கிலாந்து வென்றிருந்தது. உலகக்கண்ண போட்டிகளில் பெனால்டி உதைகள் மூலம் தீர்மானிக்கப்படும் நிலைமையை இங்கிலாந்து 1990, 1998 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் சந்தித்திருந்தது. இந்த 3 தடவைகளிலுமே அவர்கள் பெனால்டி உதைகளில் தோல்வி கண்டு உலகக்கண்ண போட்டிகளிலிருந்து வெளியேற நிலைமை காணப்பட்டது. இந்த அடிப்படையில் முதல் தரமாக இங்கிலாந்து பெனால்டி மூலமாக தீர்மானிக்கப்பட்ட போட்டியொன்றில் வெற்றி பெற்று உலகக்கண்ணத்தில் தம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும்.
சரி, கடந்த புதன்கிழமைக்கும் இன்றைக்கும் இடையில் சில குழுநிலை போட்டிகளும் இடம்பெற்றிருந்தன இல்லையா? அந்த குழுநிலை போட்டியில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான முடிவுகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
குழுநிலை போட்டிகள் என்று பார்க்கும் இடத்து குரூப் ஜி மற்றும் குரூப் ஹெச் போட்டிகளை பற்றி நாங்கள் குறிப்பாக பேசலாம். குரூப் ஹெச்சில் நடைபெற்ற போட்டிகளில் ஜப்பான் செனிகள் அணிகளுக்கு இடையிலான தீர்மானம் ஒரு சுவையான நிலைமையாக கருதப்படுகிறது. தாம் விளையாடிய 3 போட்டிகளில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சமநிலை என்று இந்த அணிகள் தமது குழுநிலை போட்டிகளை நிறைவு செய்திருந்தன. 2 அணிகளுமே 4 சாதகமான கோல்களை பெற்றதுடன் 4 கோல்களை விட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த அடிப்படையில் புள்ளிகள் சமநிலையில் இருந்ததும் கோல் வேறுபாடு சமநிலையில் இருந்ததும் பெற்ற கோல்கள் சமநிலையில் இருந்ததுமாக இவர்களுக்கிடையில் எவ்வாறு வெற்றி வீரரை தெரிவு செய்வது என்ற தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியிருந்தது. அவர்கள் மொத்தமாக பெற்ற எல்லோ கார்ட்ஸ் மற்றும் ரெட் கார்ட்ஸ் என்ற அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டியிருந்தது. ஃபேர் பிளே என்று சொல்லப்படும் முறையான விளையாட்டு ஒப்பீட்டளவில் ஜப்பான் குறைந்த அளவு தடவைகள் குற்றம் காணப்பட்டு தண்டிக்கப்பட்டதால் செனிகள் தோல்வி கண்ட அணியாக கருதப்பட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இவ்வகையில் ஜப்பான் அந்த குரூப்பில் இருந்து தெரிவு செய்யப்பட்டது ஒரு சுவையான முடிவாக கருதப்படுகிறது. குரூப் ஜியில் தமது 2 போட்டிகளில் பெற்ற வெற்றிகளுடன் இங்கிலாந்து பெல்ஜியம் அணிகள் காணப்பட்டன. தமது 3வது போட்டியில் விளையாடுவதற்கு முன்னரே அடுத்த சுற்றுக்கு அவர்கள் தகுதி பெற்றும் இருந்தார்கள். இங்கிலாந்து பெல்ஜியம் அணிகள் தமது 3வது போட்டியாக தமக்கிடையிலேயே விளையாடும் நிலைமையும் காணப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுகளில் சிரமமான போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலைமை காணப்பட்டதால் வெற்றி பெறுவதில் 2 அணிகளுமே முனைப்பு காட்டவில்லை என்று சொல்லலாம். இந்த போட்டி 1-0 என்னும் அடிப்படையில் பெல்ஜியத்துக்கு சார்பாக முடிவடைந்திருந்தது. இவ்வகையில் பெல்ஜியம் குரூப் ஜியில் இருந்து முதல் இடம்பெற்ற அணியாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தது. இப்போது நடைபெற இருக்கும் போட்டிகளை பார்க்கும் இடத்து பெல்ஜியம் மேலும் செல்வதற்கு பிரேசில் அணிக்கு எதிரான விளையாட்டு போட்டியொன்றில் கலந்து கொள்ளும் நிலைமை காணப்படுகிறது. இதேவேளையில் இங்கிலாந்து ஸ்வீடன் அணிக்கு எதிராக மட்டுமே மோத வேண்டி இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த அடிப்படையில் வெற்றியை தவிர்க்கும் நோக்கில் ஒரு அணி விளையாடிய குரூப்பாக குரூப் ஜி கருதப்படலாம். இது தவிர குழுநிலை மட்டத்தில் வந்த முக்கிய அதிர்ச்சி தரும் முடிவொன்றையும் பார்க்க வேண்டும். இது ஜெர்மன் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாது குழுநிலை மட்டத்திலேயே நான்காவது அணியாக தள்ளப்பட்ட செய்தியாகும். ஸ்வீடன், மெக்சிகோ மற்றும் சவுத் கொரிய அணிகள் குரூப் எஃப் இல் ஜெர்மனியுடன் இணைத்து வகுக்கப்பட்டிருந்தன. ஜெர்மனி தமது முதலாவது போட்டியிலேயே மெக்சிகோவுடன் தோல்வி கண்டிருந்தது. இரண்டாவது போட்டியை ஸ்வீடன் அணிக்கு எதிராக அவர்கள் 2-1 எனும் அடிப்படையில் நிறைவு செய்திருந்தார்கள். எனவே இவர்கள் மூன்றாவது போட்டியில் சவுத் கொரிய அணியை வென்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறலாம் என்ற நிலைமை காணப்பட்டது. 90 நிமிடங்கள் முடிந்த பின்னர் காயம் காரணமான இடைநிறுத்தங்கள் சம்பந்தமாக வழங்கப்படும் மேலதிக நேரத்தில் 3வது நிமிடத்திலும் 6வது நிமிடத்திலும் சவுத் கொரியா 2 கோல்களை பெற்றதை தொடர்ந்து சவுத் கொரியா இந்த போட்டியில் வெற்றி பெற்றது. இந்த அடிப்படையில் ஜெர்மனி குளிர்நிலை மட்டத்திலிருந்தே தொடர்ந்து செல்ல முடியாது விளக்கப்பட்டிருந்தது. 1938 பார்க்கையில் கடந்த 80 ஆண்டுகளில் ஜெர்மனி மற்றும் வெஸ்ட் ஜெர்மனி அணிகள் குளிர்நிலை போட்டியை தாண்டி செல்லாத முதலாவது நிலைமை என்பதும் இதுவாகும். கடந்த 8 உலகக்கிண்ண போட்டிகளை பார்க்கும் இடத்து வெற்றி வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாத 4வது உலகக்கிண்ணமாக இது அமைந்திருக்கிறது. 1998 வெற்றி பெற்ற பிரான்ஸ் அணி 2002 2006 வெற்றி பெற்ற இத்தாலி 2010 2010 வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணி 2014 குழுநிலை மட்டத்தை தாண்டி வரவில்லை. இந்த அடிப்படையில் 2014 வெற்றி பெற்ற ஜெர்மனி 2018 குழுநிலை மட்டத்தை தாண்டி செல்ல முடியாது தோல்வி கண்டிருக்கிறது.
நிறைவாக ஒரு கேள்வி, காலிறுதி போட்டிகள் நடைபெற இருக்கின்றன, இதில் வெற்றி பெற்று எந்த அணிகள் அரையிறுதிக்கு செல்லும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்?
எனது பார்வையில் பிரான்ஸ், பிரேசில், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய அணிகளே 2018 உலகக்கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பு கொண்ட முதல் 4 நாடுகள் என்று கருதியிருந்தேன். இருப்பினும் ஆரம்ப போட்டிகளிலும் இப்போது காலிறுதி போட்டியிலும் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் அணிகள் தோல்வி கண்டிருப்பதால் பிரான்ஸ் அல்லது பிரேசில் அணியே இந்த உலகக்கிண்ணத்தை வெல்லும் நாடுகளில் ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காலிறுதி போட்டிகளில் முதல் அரை இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் நிலைமையில் இருக்கும் நாடுகள் பலமான போட்டிகளை சந்திக்கும் நிலைமை காணப்படுகிறது. உருகுவே, பிரான்ஸ் அணிகள் மிகவும் சிறப்பான அணிகளாக இருக்கிற போதிலும் அவர்கள் முதலாவது காலிறுதி போட்டியில் சந்திக்க இருக்கிறார்கள். உருகுவே மிகவும் கட்டமைப்பான விளையாட்டு வியூகத்தை கொண்டிருக்கிறது. இதேவேளையில் பிரான்ஸ் வேகமான முன்னரங்கு வீரர்கள் துரிதமாக சென்று கோல்களை பெறுவதன் மூலம் வெல்லுகிற ஒரு திட்டத்தையே கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 2 நாடுகள் இந்த காலிறுதி போட்டியில் விளையாட இருக்கின்றன. இவற்றில் பிரான்ஸ் வெல்லும் வாய்ப்பே அதிகமாக காணப்படுகிறது. மற்ற காலிறுதி போட்டியில் தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கும் பிரேசில் தரவரிசையில் 3வது இடத்தில் இருக்கும் பெல்ஜியம் அணியை எதிர்த்து விளையாட இருக்கிறது. பிரேசில் சிறப்பாக விளையாடி வந்தாலும் அவர்களது 2 வீரர்கள் மட்டுமே துரிதமான கோல்களை பெறும் வாய்ப்புடன் காணப்படுகிறார்கள். பெல்ஜியம் பொதுவாகவே ஒரு சிறப்பான விளையாட்டை காட்டி வருகிறது. இருப்பினும் இறுக்கமான ஒரு காலிறுதி போட்டியில் ஜப்பான் அணியுடன் சிரமப்பட்ட பெல்ஜியம் அணியை பிரேசில் அணி அதிக சிரமமின்றி தோற்கடிக்கும் என்றே நான் கருதுகிறேன். இதேவேளையில் மற்ற அரையிறுதி போட்டியை நோக்கி வர இருக்கும் அணிகள் இலகுவான போட்டிகளையே கொண்டிருக்கும் என்ற தோற்றம் காணப்படுகிறது. ரஷ்யா, குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ரஷ்யா தமது சொந்த நாட்டில் விளையாடுகிற போதிலும் குரோஷியா வெல்லக்கூடும் என்றே கருதலாம். இதேவேளையில் இங்கிலாந்து, ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இங்கிலாந்து வெல்லும் வாய்ப்புடன் காணப்படுகிறது. ஸ்வீடன் சிறப்பான ஒரு போட்டியை சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக காட்டியிருந்த போதிலும் ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் இப்போது இங்கிலாந்து விளையாடி வருவதாகவே தோன்றுகிறது. இந்த அடிப்படையில் இங்கிலாந்து அரையிறுதிக்கு போய் இறுதி போட்டிக்கு போகும் ஒரு சிறப்பான வாய்ப்பை கொண்டிருக்கிறது. மற்ற அரையிறுதி போட்டியில் வெல்வதன் மூலம் பிரேசில் அணி இறுதி போட்டிக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் ஒரு பிரேசில் இங்கிலாந்து இறுதி போட்டி நடைபெறுவதற்கான வாய்ப்பே உறுதியாக காணப்படுகிறது என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். இருப்பினும் ஒவ்வொரு உலகக்கிண்ண போட்டிகளிலும் எதிர்பாராத பல முடிவுகள் வருவதாலும் எதிர்பாராத விதத்தில் உருகுவே மற்றும் குரோஷியா போன்ற நாடுகள் சிறப்பாக விளையாடி வருவதாலும் இந்த ஊகங்கள் எல்லாமே அன்றைய போட்டியில் யார் சிறப்பாக விளையாடப் போகிறார்கள் என்பதும் யார் நல்ல வாய்ப்புகளை கொண்டிருக்கப் போகிறார்கள் என்பதையுமே தங்கியிருப்பதால் ஊகங்கள் எல்லாமே உண்மையான போட்டிகள் வரையும் காத்திருப்பதே நலம் என்று நான் தனிப்பட கருதுகிறேன்.
மிக்க நன்றி பாலாவிக்கி அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் அடுத்த புதன்கிழமை சந்திப்போம்.
மிக்க நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.